புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை காந்தி நினைவக அருங்காட்சியகம் கல்வி அலுவலர் மற்றும் காப்பாட்சியர் திரு ஆர் நடராஜன் அவர்கள் இன்று சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் வரலாறும் சிறப்பும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப. அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் அருங்காட்சியகம் என்பது அரும்பொருட்களை சேகரித்தல், அவற்றை காட்சிக்கு வைத்தல் ஆகிய நோக்கங்களுக்காக உள்ள கட்டிடங்கள் அல்லது நிறுவனங்களை குறிக்கும் என்று சொல்லலாம். மக்கள் மற்றும் அவர்கள் சூழல் தொடர்பான சான்றுகளை மனமகிழ்ச்சி, கல்வி, ஆய்வு போன்ற நோக்கங்களுக்காக சேகரிப்பதுடன் அவற்றை பாதுகாத்தும் ஆய்வுகளை நடத்தியும் அதனை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தியும் காட்சிப்படுத்தியும் உதவுகிறது. தொடக்ககால அருங்காட்சியகங்கள் பழம்பொருட்களின் மேல் ஆர்வம் கொண்டு வசதி படைத்த தனிப்பட்டவர்கள், குடும்பங்கள், நிறுவனங்கள் போன்றவர்களால் சேகரிப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இன்று உலகின் எல்லா பகுதிகளிலும் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அருங்காட்சியகங்கள் அறிவியல், கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை சேகரித்து பாதுகாத்து மக்களிடையே பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படுகின்றன. அத்தகைய வரலாற்று சிறப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய அருங்காட்சியகங்களை போற்றும் வகையில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் கல்வி அலுவலர் மற்றும் காப்பாட்சியர் திரு ஆர். நடராஜன் அவர்கள் காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றிய பல்வேறு சிறப்புமிக்க கருத்துக்களை வழங்க நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த புதுகை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிகவும் அருமை. பல்வேறு சிறப்புமிக்க அருங்காட்சியகங்கள் சிறுவர்கள், பெரியவர்கள், குடும்பங்கள், குறிப்பிட்ட தொழில்துறைகளைச் சேர்ந்தவர்கள் என பல வகைப்பட்ட பார்வையாளர்களுக்காக நிகழ்ச்சிகளையும் செயற்பாடுகளையும் ஒழுங்கு செய்கின்றன நமது சிறப்புமிக்க அருங்காட்சியகங்கள் என்று சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்று சின்னங்களையும் வரலாற்று பதிவுகளையும் தாங்கி நிற்கக்கூடிய நம்மளுடைய மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றிய சிறப்புகளை சொல்லுங்க.
அதாவது 1948 ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை காந்தியடிகளுடைய மரணம், காந்தியடிகள் சுட்டுக்கொள்ளப்பட்டார். அவர் இறந்தவுடன் அவருடைய நினைவை மக்களிடையே அடுத்த தலைமுறையிற்கு எவ்வாறெல்லாம் கொண்டு செல்வது என்று சிந்தித்தார்கள். காந்தி நினைவு நிதி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். மக்களிடமிருந்து அந்த நிதி வந்து திரட்டப்பட்டது. அதை வைத்து அருங்காட்சியகங்கள் இந்தியா முழுவதும் 7 அருங்காட்சியகங்கள் தொடங்கலாம் என தீர்மானித்தார்கள். அவ்வாறு தொடங்கப்பட்டதுதான் நம்முடைய தென்னிந்தியாவில் உள்ள ஒரே காந்தி நினைவு அருங்காட்சியகமாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் திகழ்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த தகவல் தான், மதுரை வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்கிறார்கள். கிழக்கின் ஏதன்ஸ் என்று சொல்கிறார்கள். மிகச்சிறந்த வரலாற்று பாரம்பரியம் மதுரை மாநகருக்கு உண்டு. மதுரை மாநகரம் 1670 ராணி மங்கம்மாளால் ஆளப்பட்டது. ராணி மங்கம்மாளால் கட்டப்பட்ட கோடைகால அரண்மனையில் தான் தற்பொழுது காந்தி நினைவு அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது.
ரொம்பவே சிறப்புமிக்க நம்முடைய மன்னராட்சி காலத்திலும் பல்வேறு வரலாற்று சிறப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய மங்கம்மாள் ராணி கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் காந்தி நினைவு அருங்காட்சியகம் அமைந்திருப்பது மிகவும் சிறப்புமிக்கது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் குறிப்பிட்டு காந்தி நினைவு அருங்காட்சியகம் அமைந்ததற்கான வரலாற்று சிறப்புகள் பற்றி சொல்லுங்க சார்.
அதாவது நினைவு நிதியின் சார்பாக 7 அருங்காட்சியகங்கள் காந்தி நினைவு அருங்காட்சியகம் என முடிவு செய்தார்கள். 1 அருங்காட்சியகம் தென்னிந்தியாவிற்கு என முடிவு செய்தார்கள். தென்னிந்தியா அப்படின்னு சொல்லும் போது அப்ப மிகப்பெரிய நகரங்கள் திருவனந்தபுரம் போட்டியிடுகிறது, பெங்களூரு போட்டியிருக்கிறது, சென்னை போட்டியிருக்கிறது. இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொருத்தருமே எல்லாருமே போட்டியிடுறாங்க. மிக ஹைதராபாத் போட்டியிருக்கிறது. அதெல்லாம் நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு நகரங்கள். நல்ல செல்வ வளம் இருக்கு, மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்க. அங்க காந்தி நினைவருங்காட்சியகம் வந்து அந்த நகரத்தினுடைய இந்த ஃபேஸ்ட் ஃபேஸ் வேல்யூ இன்னும் கூடுங்கிறதுக்காக மிகப்பெரிய நகரங்கள் போட்டியிருக்கின்றன. அதோடு மதுரையும் போட்டியிருக்கிறது. இந்த லிஸ்ட்ல பார்த்தா மதுரை லாஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா மதுரையிலிருந்து சென்றோர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை முன்வைக்கிறார்கள், ஏன் மதுரைக்கு காந்தி நினைவருங்காட்சியகம் வரணுங்கிறது. காந்தியடிகள் மதுரை மாநகருக்கு 5 முறை வருகை தந்திருக்கிறார். அவருடைய 2வது வருகை 1921 செப்டம்பர் 21 வந்த போது அப்படியே ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. வயல்ல வேலை செய்யற விவசாயிகளை பாக்குற நல்ல வெயில் நேரம், அவர்கள் முழங்கால் அளவு மட்டும் ஆடை அணிந்து, மதுரை மாநகருக்கு பக்கத்துல தேனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த தேனூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க வைகை ஆற்று தண்ணீர் தேன் போன்று இனிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்பயும் அந்த பாரம்பரிய மிக்க கிராமம் நல்ல உயிர்ப்புடன் இருக்கிறது. அந்த தேனூர் கிராமத்துல ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும் போது வயல்ல வேலை செய்யற விவசாயிகளை பார்த்துட்டு, ஏன் இவங்க இப்படி ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஏன்னா காந்தியடிகள் பிறந்த குஜராத் இந்தியாவிலேயே அதிக அளவு துணி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம். குஜராத்ல சொல்வாங்க, ஒரு ஆண் மகன் தலையில் அணியும் தலைப்பாகையின் நீளம் 18 மீட்டர். நிறைய சர்ப்ளஸ் தான் துணி இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல, அப்ப தலையில தலைப்பாகைய கட்டு. இப்படிப்பட்ட குஜராத்திலிருந்து வந்த காந்தியடிகளுக்கு இது ரொம்ப ஆச்சரியமான நிகழ்ச்சி. ஏதாவது சொல்வாங்களே, 9 நாளி உடுப்பது 4 முழம், அதே போல 4 முழத்தை அணிந்து கொண்டு வயல்ல வேலை செய்யற விவசாயிகளை பார்த்துட்டு அண்ணல் காந்தியடிகள் ஒரு முடிவெடுக்கிறார், நானும் இனிமேல் இவர்களை போல்தான் ஆடை அணிவேன். இது வந்து ஒரு புரட்சி, இதை ஆடை புரட்சி அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. மிகப்பெரிய தலைவர், லண்டன் சென்று படித்தவர், தென்னாப்பிரிக்காவில் பணி செய்தவர், மிகப்பெரிய வைஸ்ராய்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றவர், முழங்கால் அளவு மட்டும்தான் ஆடை அணிவேன் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உறுதி தீர்மானத்தை மதுரை மாநகரில் எடுத்தார் 21. இப்ப கூட அந்த ஆடை புரட்சின்னு அதை குறிப்பிட்டு 2021 நூற்றாண்டு விழா நம்ம மதுரை மாநகரில் கொண்டாடினோம். காந்தியடிகளுடைய பேட்டி தாராகாந்தி பட்டாச்சாரி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். அப்ப இது ஒரு வரல. அப்ப எல்லாம் 2ம் கட்ட தலைவர்கள் நினைச்சாங்க, காந்தியடிகள் ஏதோ அவசரத்துல முடிவெடுத்துட்டாரு, ஆனா இந்த ஆடையோடு தொடர மாட்டார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதே ஆடையோடுதான் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார். எதுவரை தொடர்ந்தார்? 1948 ஜனவரி 30 டெல்லி மாநகரில் மண்ணிலே வீழும் வரை முழங்கால் அளவு ஆடை மட்டும்தான் அணிந்தார். 2வது வட்டமேஜை மாநாட்டுக்கு போறார், லண்டன் போறார். அப்ப பக்கிங்காம் அரண்மனையில டிரெஸ் கோடு இருக்கு. அப்ப முழங்கால் அளவு ஆடை அணிந்தா உள்ள விட மாட்டாங்க, மன்னரை பார்க்க விட மாட்டாங்க. ஆனா காந்தியடிகள் சொல்றாரு, நான் இந்திய ஏழை மக்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், அவர்கள் என்ன ஆடை அணிவார்களோ அதே அந்த ஆடை அணிந்து வந்திருக்கிறேன், இந்த ஆடையோடு நான் உள்ளே வந்தால் வாரேன், இல்லனா வேண்டாம். அப்ப தனி மனிதர் காம்ப்ரமைஸ் பண்ண போறாரா, பக்கிங்காம் அரண்மனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போதா அப்படின்னா, தனி மனிதர் காம்ப்ரமைஸ் பண்ணல, பக்கிங்காம் அரண்மனை டிரெஸ் கோட்ல தளர்வு பண்றாங்க காந்தியடிகளுக்காக. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க முழங்கால் அளவு ஆடை மாற்றத்தை காந்தியடிகள் மதுரை மாநகரில் எடுத்தார். அதனால் மதுரைக்குத்தான் நீங்கள் காந்தியினை வருங்காட்சியத்தை கொடுக்க வேண்டும் என மதுரையிலிருந்து சென்ற மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மா சுப்புராமன் அவர்கள் சொல்றாங்க. அதுக்கடுத்து வைத்தியநாத ஐயர் இவங்க எல்லாம் லாபி பண்றாங்க. டெல்லியில டிவிஎஸ் குடும்பத்தை சேர்ந்த டிவி சுந்தரமையங்காருடைய மகள் டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரனும் இதே கருத்தை முன்வைக்கிறார்கள். அப்ப காந்தி நினைவு நிதி முடிவு செய்கிறது, மதுரையில் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை தொடங்கினால் பொருத்தமாக இருக்கும்னு முடிவு செய்து மதுரைக்கு முதலிட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மதுரை மாநகரில் காந்தி நினைவு அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டது. இதுதான் மதுரைக்கு காந்தி நினைவு அருங்காட்சியகம் வந்த வரலாறு.
பல்வேறு வரலாற்று சிறப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய காந்தி நினைவு அருங்காட்சியகம் மிகவும் ஆச்சரியமாகவும் பெருமிதம் கொள்ளும் வகையில் அமைந்திருக்கிறது. உலக மக்களால் மகாத்மா என்று போற்றக்கூடிய காந்தியடிகள் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான படைப்புகளையும் தகவல்களையும் வரலாற்று சான்றுகளையும் சுமந்து நிற்கக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு அருங்காட்சியகமாக நம்முடைய மதுரை மண்ணிலே திகழ்கிறது. அத்தகைய வரலாற்று பின்னணியில் அமைந்த காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் பற்றிய தகவல்கள், படைப்புகள் மற்றும் சிறப்பு பொருள்கள் எந்த வகையில் காட்சியமைக்கப்பட்டிருக்கிறது, மகாத்மா காந்தி அவர்களது வரலாற்று சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் அவர்கள் பயன்படுத்திய எந்த மாதிரியான பொருட்கள் காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க சார்.
அதாவது சார், இது வந்து ஒரு பர்சனாலியா மியூசியம், ஒரு தனிநபரை பற்றிய மியூசியம். இந்த காந்தி நினைவு அருங்காட்சியகத்துல மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கின்றன. முதல் பிரிவு இந்தியா ஃபைட் ஃபார் ஃப்ரீடம், இந்திய விடுதலை இயக்கம். வாஸ்கோடகாமா முதன் முதலில் போர்த்துகீசியர்கள் வந்தது முதல் அவர்கள் எப்படி நம்முடைய நாட்டை கைப்பற்றினார்கள், கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே நுழைந்தார்கள், எப்படி ஒரு கூடாரத்திற்குள் ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமா நுழைகிறது மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி எவ்வாறு நுழைந்தது, நம்முடைய மன்னர்கள் அதனை எவ்வாறு எதிர்த்து போரிட்டார்கள். 1857 முதல் இந்திய சுதந்திர போர் எப்படி வெடித்தது அப்படின்னு சொல்லி 30 பேனல் சார், வாஸ்கோடகாமா வந்தது முதல் இந்தியா விடுதலை அடைந்தது வரை இந்திய வரலாற்றினை, மிக நீண்ட வரலாற்றினை மிக சுருக்கமாக, அதாவது சொல்வாங்க கங்கையை செம்பிலை அடைத்து கொடுத்தது போல வச்சிருக்காங்க. 30 பேனல் மிக அரிய புகைப்படங்கள், எல்லாமே வரலாற்று முதல் நிலை தரவுகள். இதை படிச்சாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில நல்ல அரிய கருத்துக்கள் இந்த முதல் பாட்டில் இருக்கு. இந்தியா ஃபைட் ஃபார் ஃப்ரீடம், அகிம்சை வழியில் மட்டும் போரிட்டு சுதந்திரத்தை பெறவில்லை, மிதவாதிகள் போராடினார்கள், அவர்களோடு இணைந்து தீவிரவாதிகள் போராடினார்கள், ராஜகுரு சுகதேவ் போன்ற பயங்கரவாதிகளும் போராடினார்கள், வாஞ்சிநாதன் போராடினார்கள். இந்த காந்தி நினைவு அருங்காட்சியகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், மிதவாதத்தை மட்டுமே வைக்காமல் பயங்கரவாதத்தை அவர்கள் எப்படி போராடினார்கள், தீவிரவாதிகள் எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதை மையப்படுத்தியும் பேனல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது முதல் பார்ட். இரண்டாவது பார்ட்ல பாத்தீங்கன்னா காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு. 1869 போர்பந்தரில் அக்டோபர் 2 அவர் பிறந்தது முதல் 1948 ஜனவரி 30 அவர் இறந்தது வரை உள்ள முக்கிய நிகழ்வுகள், லண்டன்ல போய் படித்தது, தென்னாப்பிரிக்காவில் பணி செய்தது, அகமதாபாத் ஆலை தொழிலாளர் சத்தியாகிரகம், வைக்கம் சத்தியாகிரகம், அதனுடைய எல்லாமே தொகுத்து காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை வைத்திருக்கிறோம். மூன்றாவது பிரிவை பொறுத்தவரை அவர் பயன்படுத்திய பொருட்கள். இந்த பயன்படுத்திய பொருட்கள் இருக்கிறதுனாலதான் மியூசியம், இல்லாட்டினா அது ஒரு கண்காட்சி கூடம் ஆயிடும். அப்ப 7 மியூசியம் இருந்தது, 7 மியூசியத்தையுமே காந்தியடிகள் பயன்படுத்திய பொருட்களை பிரித்து கொள்ள வேண்டிய காலகட்டாயம் ஏற்பட்டது. அந்த வகையிலே மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கு காந்தியடிகள் பயன்படுத்திய பொருட்களில் 14 பொருட்கள் ஒரிஜினல் இருக்கிறது. அந்த ஒரிஜினல் இல்லாத பொருட்களுக்கு மாதிரி பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக அவர் பயன்படுத்திய பொருட்கள் ஒரிஜினல் இங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொருள், இறுதி நாள் அன்று அவர் அணிந்திருந்த இரத்தக்கரை படிந்த துணி, முழங்கால் அளவு ஆடை, அதை இங்கதான் வச்சிருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் டெல்லியில இருக்கு இங்கே இருக்கே எது ஒரிஜினல், இரண்டுமே ஒரிஜினல். டெல்லியிலே தேசிய காந்தி அருங்காட்சியகத்தில் உள்ளது மேலே அணிந்திருந்த துணி, அங்குதான் கோட்சே சுட்டார், அந்த ரத்தம் ஓடி வந்து முழங்கால் அளவு அந்த ஆடையில பணியுது படிந்திருக்கிறது, அதுதான் மதுரை மாநகரில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது வச்சிருக்கோம். அதுக்கடுத்து காந்தியினுடைய அஸ்தி பீடம், காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார், அவருடைய உடல் யமுனை நதிக்கரையில் எரியூட்டப்பட்டது, அந்த அஸ்தி இந்தியாவினுடைய நகரங்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டது, புண்ணிய நதிகளில் கரைக்கப்பட்டது, மதுரைக்கு அனுப்பப்பட்ட அஸ்தி வைகை நதியில் சிறிதளவு கரைக்கப்பட்டு அந்த புனித அஸ்தி இங்கு வைக்கப்பட்டு அஸ்தி பீடம் என ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டு செல்கிறார்கள். இதுதான் காந்தியினை வருங்காட்சியத்தில் வந்தவர்கள் பார்வையிட வேண்டிய முக்கிய பகுதிகள்.
மிகவும் அருமை, பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய காந்தி நினைவு அருங்காட்சியகம் இந்தியாவில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் இருக்கிறது, அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
அதாவது சார், இந்தியா முழுவதும் 7 இடங்களில் காந்தி நினைவு அருங்காட்சியகம் இருக்கிறது. புதுடெல்லியிலே தேசிய காந்தி அருங்காட்சியகம், அந்த ராஜ்காட், காந்தியினுடைய சமாதிக்கு அருகில் ராஜ்காட் பகுதியிலே தேசிய காந்தி அருங்காட்சியகம் இருக்கிறது. நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த வட இந்தியாவில் தலைநகர் புதுடெல்லியில் உள்ள தேசிய காந்தி அருங்காட்சியகத்தின் இயக்குநராக ஒரு தமிழர் இருக்கிறார், திரு அண்ணாமலை அவர்கள். சென்னையை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இரண்டாவது அருங்காட்சியகம் மும்பையில் மணிபவனில் இருக்கிறது. மணிபவன் என்பது மும்பையில் உள்ள ஒரு இடம், கட்டிடம். அந்த இடத்திற்கு காந்திஜிகள் வருகை தந்திருக்கிறார், அங்கு தங்கி இருக்கிறார். அதை அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு மும்பையிலே மணிபவன், கொல்கத்தாவிலே பரக்பூர், அந்த கங்கை நதி கரையின் ஓரத்திலே பரக்பூர், நீங்க வரலாற்றுல படிச்சிருப்பீங்க, அந்த பரக்பூரிலே ஒரு காந்தி நினை அருங்காட்சியகம் இருக்கிறது. அதற்கடுத்த அருங்காட்சியகம் குஜராத்தின் முந்தைய தலைநகர் அகமதாபாத். அந்த அகமதாபாத்திலே சபர்மதி ஆசிரமம், 1915 காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் தான் காந்தியடிகள் 1930 வரை இருந்தார். உப்பு சத்தியாகிரக யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தான் புறப்பட்டு சென்றது. அந்த சபர்மதி ஆசிரமத்தை இப்பொழுது காந்தி நினைவு அருங்காட்சியகமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இது நான்காவது அருங்காட்சியகம். ஐந்தாவது அருங்காட்சியகம் பீகாரில் பட்னா. அவர்கள் பாட்னா, நம்ம வந்து பட்னாங்கிறோம், அவர் அந்த பட்னா. அங்க வந்து கங்கை நதி கரையில காந்தியடிகளுக்கென ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது. அதற்கடுத்து வார்தாவிலே காந்தியடிகளால் தொடங்க மகாராஷ்டிராவில் சேவாகிராம் ஆசிரமத்தில் ஒரு அருங்காட்சியகம் வார்தாவிலே இருக்கிறது. இதெல்லாம் இந்தியா முழுவதிலும் உள்ள 6 அருங்காட்சியகங்கள். 7வது அருங்காட்சியகம் மதுரையிலே இருக்கிறது. மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கு 2 சிறப்பு அம்சம். முதல் சிறப்பு அம்சம், காந்தியடிகளுக்கென தொடங்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம் மதுரை அருங்காட்சியகம் தான். நம்ம 1959 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள். மதுரையிலே தொடங்கப்பட்ட பிறகுதான் டெல்லியிலே தொடங்கப்பட்டது. அப்ப முதல் மியூசியம் என்ற பெருமை. இரண்டாவது மியூசியம் தென்னிந்தியாவில் உள்ள ஒரே மியூசியம். இன்னைக்கு தெலுங்கானா சேர்த்து 5 மாநிலங்கள், பாண்டிச்சேரியும் சேர்த்துக்கிறோம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, இது எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒரே அருங்காட்சியகம் மதுரையில் தான் இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை. நம்முடைய தமிழ்நாடு அரசு காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை தற்பொழுது மறு நிர்மாணம் புதுப்பிக்கும் பணிகளுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 6 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். பழமை மாறாமல் ராணிமங்கம்மாள் அரண்மனையை புதுப்பிக்க வேண்டும். காந்திய கருத்துக்களை இன்றைய தொழில்நுட்பத்தோடு இணைத்து எளிய முறையில் மாணவர்களுக்கு தன்னை கவரும் வகையில் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு 6 கோடி ரூபாய் ஒதுக்கி மிகச் சிறப்பான முறையில் தற்பொழுது மறு நிர்மாண பணிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன.
மிகவும் அருமை, பல்வேறு சிறப்புகளை, சுவாரஸ்யமான கருத்துக்களை சொன்னீங்க. அத்தகைய சிறப்புமிக்க காந்தி நினைவு அருங்காட்சியை பார்க்க வரக்கூடிய தினசரி பார்வையாளர்களின் எண்ணிக்கை எந்த வகையில் சிறப்புமிக்கதாக உள்ளது? அது மட்டுமல்லாமல் உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளிலிருந்து கூட சுற்றுலா தலங்களை பார்க்க பார்வையாளர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே பல்வேறு சிறப்பம்சங்களை தாங்கி நிற்கக்கூடிய காந்தி நினைவு அருங்காட்சியத்தை பார்க்க வரக்கூடிய பார்வையாளர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
ஆண்டிற்கு புள்ளி விவரம் என்று பார்த்தால் ஆண்டிற்கு 6.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். வெளிநாட்டு சர்வதேச சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். மதுரை மாநகரின் சுற்றுலா தலங்கள பட்டியல பார்த்தோம் அப்படின்னா காந்தி நினைவு அருங்காட்சியகம் 3வது இடத்தில் இருக்கிறது. முதல் இடத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலும், 2வது இடத்தில் திருமலை நாயக்கர் மகாலும், 3வது இடத்தில் காந்தி நினைவு அருங்காட்சியகம் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிக நேரம் செலவழித்து காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை பார்வையிடுகிறார்கள். இந்திய வரலாறு முழுவதையுமே உள்வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், சமூக அறிவியல் மாணவர்கள் வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். அதுக்கடுத்து உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருகிறார்கள். நாள்தோறும் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணிக்கையில மாணவர்கள் வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். நல்ல ஒரு வரலாற்று அறிவை பெற்று செல்கிறார்கள். காந்திய கருத்துக்களில் அவர்கள் திளைத்து செல்கிறார்கள்.
ரொம்ப மிகவும் அருமை சார். இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை பொக்கிசமாக நாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் எந்த வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது
சார்? ஒரு காலத்துல மியூசியம் அப்படின்னா பொருட்களை வைத்து பாதுகாக்கும் இடம், வந்து பார்வையிடுவாங்க போயிடுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப இந்த கான்செப்ட் கருத்துரு மாறிடுச்சு. ஒரு இடத்தில் உள்ள அருங்காட்சியகம் அங்குள்ள மக்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட். அப்ப அந்த வகையில என்ன பண்ணோம் அப்படின்னா காந்தி நினைவு அருங்காட்சியகத்துல கல்லூரிகள்ல பிஏ வரலாறு எம்ஏ வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பிடை பயிற்சி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அவர்களை இங்கே வரவழைக்கிறோம். அவர்கள் இங்கு வந்து அருங்காட்சியகத்திலே பயிற்சி பெற்று செல்கிறார்கள். அருங்காட்சியக பொருள்களை எப்படி பாதுகாப்பது, வரக்கூடிய மக்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, மியூசியத்துல லைட் எப்படி இருக்கணும், வென்டிலேஷன் எப்படி இருக்கணும், நிறைய பயிற்சிகள், வரலாறு சார்ந்த பயிற்சிகள், படிப்பிடை பயிற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எல்லா வரலாற்று துறை மாணவர்கள் அங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க மியூசியத்துக்கு. ரெண்டாவது வந்து ஹிந்தி பேச்சு பயிற்சி நடத்துகிறோம். காந்திரிகள் சதா சர்வ காலமும் வலியுறுத்திய கிராம கைத்தொழில்களிலே பயிற்சி கொடுக்கிறோம். இயந்திரம் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் பொருள்களை எவ்வாறு உற்பத்தி செய்வது, வேலை வாய்ப்பை எப்படி பெருக்குவது, அந்த வகையில அந்த பயிற்சி கதர் கிராம கைத்தொழில்கள் பயிற்சி கொடுக்கிறோம். நூலகம் மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சி நூலகம் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வந்து அதில் பயன்பெற்று செல்கிறார்கள். ஆராய்ச்சி பிரிவு இருக்கிறது. மாணவர்களிடையே காந்திய சிந்தனை யோகா முதலியவற்றை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சர்டிபிகேட் கோர்ஸ் இன் காந்தியன் தாட் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு இணைப்பு பெற்று அந்த பயிற்சி நடத்துகிறோம். சிஜிடி செகண்ட் டிப்ளமா இன் காந்தியன் தாட் டிஜிடி நடத்துகிறோம். பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு டிப்ளமா இன் சயின்டிபிக் யோகா மெடிடேஷன் அண்ட் ஹோலிஸ்டிக் ஹெல்த், யோகா தியானம் முழுமை நல வாழ்வு என்ற பயிற்சி. அதையே டிகிரி படிச்சுட்டு பிஜி டிப்ளமாவா பண்ணலாம். தமிழ்நாட்டில் யாருமே நடத்தாத கோர்ஸ் பிஜி டிப்ளமா இன் பீஸ் அண்ட் வேல்யூ எஜுகேஷன், அந்த பயிற்சி நடத்தணும். டிப்ளமா இன் இன்டர் ரிலீஜியஸ் டயலாக், பல் சமய உரையாடலுக்கான ஒரு டிப்ளமா, அதை நடத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கடைசி வெள்ளிக்கிழமை, ஏன்னா 1948 ஜனவரி 30 கடைசி வெள்ளிக்கிழமை என்றுதான் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதனை குறியீடாக கொண்டு ஒவ்வொரு வாரமும் கடைசி வெள்ளிக்கிழமை காந்தியடிகளுடைய அஸ்தி உள்ள அந்த அஸ்தி பீடத்திலே அமைதி பூங்காவிலே சர்வசமய வழிபாட்டை தொடர்ந்து நடத்துகிறோம். பள்ளி மாணவ மாணவியருக்கு பயன்படும் வகையிலே கோடை கால கலைப்பே பூங்கா இப்ப கூட நடந்துகிட்டு ஒரு 15 நாட்களுக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ஓவியம், யோகா, தமிழ் பேச்சு பயிற்சி, தமிழ் எழுத்து பயிற்சி, ஆங்கிலம், ஹிந்தி, சிலம்பம், கராத்தே போன்ற பயிற்சிகளை நாங்கள் தொடர்ந்து நாள்தோறும் காலை 10 முதல் 12:30 வரை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி லோக்கல்ல உள்ள மக்கள், பள்ளி மாணவ மாணவியர், கல்லூரி மாணவ மாணவியர், வெளிநாட்டிலிருந்து வருவோர் அனைவருக்குமே பயன்படும் வகையிலே ஒரு ரிசோர்ஸ் சென்டராக, வள மையமாக காந்தி விஷயத்தை மாற்றியுள்ளோம்.
மிகவும் அருமை சார், ரொம்பவே சிறப்பு மிக பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் மாணவர்கள் மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே வரலாற்று அம்சங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் படித்து நம்மளுடைய அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு தொலைநோக்கு சிந்தனையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது நம்மளுடைய மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் என்பது ரொம்பவே சிறப்புமிக்கது மற்றும் பெருமை கொள்ளும் விதமாக அமைந்துள்ளது. மிகவும் மகிழ்ச்சி. தமிழ் வளர்த்த மதுரை மாவட்டத்திலே காந்தியின் வரலாறு மற்றும் பல்வேறு சிறப்பு அம்சங்களையும் வரலாற்று பதிவுகளையும் பார்வையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க கருத்துக்களையும் பல்வேறு பொருட்களையும் தாங்கி சுமந்து வரலாற்று சின்னமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை காந்தி நினைவக அருங்காட்சியகம் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை நம்மளுடைய புதுகி பண்புலை நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை வழங்கிய மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் கல்வி அலுவலர் மற்றும் காப்பாட்சியர் திரு ஆர் நடராஜன் அவர்களுக்கு புதுகை பண்புலை சார்பாகவும் புதுகை பண்புலை நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க சார், காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கு கருத்து சர்வதேச அருங்காட்சிய தினத்தில் நேயர்களிடையே பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த புதுகை பண்புலை வானொலிக்கு காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.
நேர்களே, இதுவரை சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் வரலாறும் சிறப்பும் குறித்த காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் மற்றும் காப்பாட்சியர் திரு ஆர் நடராஜன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.